நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. ஜனவரி மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இந்தியாவில் வடக்கே பாகிஸ்தான் எல்லை அருகே தீவிரவாதிகள் நேற்று அதிகாலை தாக்குதல் நடத்திய பத்தான்கோட் விமானப்படை தளப்பகுதியில் இன்றும் மோதல்கள் நடந்திருப்பதாக வருகின்ற தகவல்கள், இலங்கையிலிருந்து சிரியாவுக்கு சென்றிருக்கின்ற குறைந்தது 36 பேரில் பலர் IS குழுவில் இணைந்திருப்பதாக உள்ள தகவலை உறுதிப்படுத்தியிருக்கின்ற நாட்டின் பாதுகாப்பு செயலாளர், தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு சரியாக செயற்படாவிட்டால் மாற்றுக் கட்சிகள் உருவாவதை தவிர்க்க முடியாது என்று அந்த கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வெளிப்படுத்தும் கருத்து,
தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரியான பாதையில் செல்லவில்லையானால் மாற்றங்கள் தேவை என்பதை மக்கள் உணரக்கூடும். அவ்வாறு உணர்கின்ற சூழ்நிலையில் புதிய கட்சி வரலாம், புதிய கூட்டமைப்பு வரலாம்.
மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடரின் நிறைவு பாகம்,
இந்த ஒரு வளமான நிலைமை ஏற்படாமல் போனால் பின்னாலே அதை நாகசுரத்தின் தவளி மியூசியம்ல தான் வைக்கணும்.
மற்றும் இன்ன பிற செய்திகளும் இடம்பெறுகின்றன.
செய்தி அறிக்கை வாசிப்பது எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர். ஈரான் தலைநகர் டெஹ்ரான் மற்றும் நாட்டின் மற்றைய பகுதிகளில் உள்ள சவுதி அரேபிய தூதரகங்களை தாக்கியவர்களுக்கு ஈரான் அதிபர் அசன் ருஹானி கண்டனம் தெரிவித்துள்ளார். ஷியா முஸ்லீம் மதகுருவான ஷேக் நிமுர் அல் நிமுர் என்பவருக்கு சவுதி அரேபியாவில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டமைக்கு எதிர்வினையாக இந்த வன்முறைகள் நடைபெற்றன. சவுதி அரேபியா குறுங்குழுவாத பதற்றத்தை ஏற்படுத்தினாலும் ஈரான் தனது பிரஜைகள் சட்டவிரோத செயலில் ஈடுபட அனுமதிக்காது என்று அதிபர் ருஹானி கூறியுள்ளார். ராஜ்ய தூதரங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுடன் தொடர்புடைய 40 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆனால் புதிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்துவதற்காக 100,000+ டெஹ்ரானில் உள்ள சவுதி அரேபிய தூதரகத்துக்கு முன்னால் கூடியுள்ளனர்.
இதேவேளை சவுதி அரேபியாவைச் சேர்ந்த ஷியா மதகுருவான ஷேக் நிமர் அல் நிமரை சவுதி அரசாங்கம் தூக்கிலிட்டதை லெபனானை களமாக கொண்டு செயற்படும் ஹெஸ்புல்லா அமைப்பு கடுமையாக சாடியிருக்கிறது. உலக அளவில் ஷியா மற்றும் சுன்னி முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு சிவில் யுத்தத்தை துவக்கும் நோக்கத்திற்காகவே சவுதி அரசு இதை செய்திருப்பதாக அசன் அஸ்ரல்லா தொலைக்காட்சி உரையில் கூறியிருக்கிறார். இதற்கான எதிர்வினையாற்றும்பொழுது ஷேக் நிமர் அல் நிமரை கொன்றவர்களின் செயற்திட்டத்திற்கு உதவும் வகையில் ஷியாக்கள் யாரும் செயற்பட வேண்டாம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். தனது பேச்சில் அவர் சவுதி அரேபியா என்கிற பெயரையே பயன்படுத்தாமல் தவிர்த்தார். கொலைகளிலும் இரத்தத்திலும் புதையுண்ட ஒரு தீவிரவாத அரசுடனான பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கான எல்லாவிதமான நம்பிக்கையும் தகர்ந்து விட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார்.
இதனிடையே ஷேக் நிமர் அல் நிமர் அவர்களுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய கிழக்குக்கு அப்பால் பல பகுதிகளில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் பரவியுள்ளன. இந்தியாவின் ஆட்சிக்குட்பட்ட காஷ்மீர் பகுதியில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தை கலைக்க காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி தடியடி நடத்தியுள்ளனர். மாநில தலைநகர் ஸ்ரீநகரில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டவர்கள் காவல்துறையினர் மீது கற்களை எரிந்ததை அடுத்து காவல்துறையினர் எதிர் நடவடிக்கை வந்துள்ளது. இதேபோல் பாகிஸ்தானின் கராச்சி நகரில் ஷியா முஸ்லீம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சவுதி அரேபியா மற்றும் அதன் ராஜவம்சத்தினர் கொலை செய்யப்பட வேண்டும் எனும் கோஷங்களை எழுப்பி போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்த பதற்ற நிலை தணிக்கப்பட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி ஈரானிய வெளியுறவு அமைச்சரிடம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கையின் தலைவர் ஃபெட்ரிஷியா மொஹ்ரானி கோரி பேசியுள்ளார். இப்பிரச்சினை காரணமாக ஒட்டுமொத்த மத்திய கிழக்கின் ஸ்திரத்தன்மையும் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
இந்தியாவின் பஞ்சாப் மாநிலம் பத்தான்கோட்டில் இருக்கும் விமான படைதளத்தின் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி 36 மணி நேரம் ஆகியிருக்கின்ற நிலையில் அந்த தாக்குதல்கள் முடிந்துவிட்டதா என்பது குறித்து இன்னமும் தெளிவில்லாமல் இருக்கிறது. பாகிஸ்தானை ஒட்டிய இந்திய விமான படைதளத்தில் பதுங்கியிருந்த மேலும் 2 தீவிரவாதிகளை தாங்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை கொன்றதாக பாதுகாப்புத்துறையினர் தெரிவித்திருந்தாலும் இதை இந்திய அரசு உறுதிப்படுத்தவில்லை. அந்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்கின்றன.
ஈராக்கில் உள்ள ஒரு இராணுவ தளம் ஒன்றில் நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் அந்நாட்டு பாதுகாப்பு படையைச் சேர்ந்த குறைந்தது 12 பேர் கொல்லப்பட்டனர். காவல்துறையினருக்காக பணியில் இணைத்துக் கொள்ளப்பட்டவர்களே அதிகமாக உயிரிழந்தவர்களாவர். இந்த தாக்குதலை தாமே நடத்தியதாக இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகள் தெரிவித்துள்ளனர்.
தென் அட்லாண்டிக் கடற்பரப்பில் இருக்கும் அசென்ஷன் தீவையொட்டிய கடலுக்குள் ஏறக்குறைய ஐக்கிய ராஜ்யம் அளவுக்கு பெரியதொரு பாதுகாக்கப்பட்ட கடற்பரப்பை உருவாக்கும் பகுதியில் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு அமெரிக்கா, சிலி மற்றும் நியூசிலாந்து ஆகிய மூன்று நாடுகளுமே தமது கடற்பரப்புகளை பாதுகாக்க இத்தகைய முயற்சிகளை முன்னெடுத்திருந்தன. கடற்பகுதிகளை பாதுகாக்க அரசுகள் இத்தகைய முயற்சிகளை முன்னெடுப்பது தற்பொழுது உலக அளவில் வேகம் பிடித்து வருகிறது. அசென்ஷன் தீவை ஒட்டிய பாதுகாக்கப்பட்ட கடற்பரப்பில் உலகில் காணப்படும் மார்லின் ரக மீன்களிலேயே மிகப்பெரிய மார்லின் மீன்கள் வாழ்வதாக கருதப்படுகிறது.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் இந்திய குறிப்பொன்று. இந்தியாவின் பஞ்சாப் மாநிலம் பதான்கோட்டில் இருக்கும் விமானப்படை தளத்தின் மீது தீவிரவாதிகள் நேற்று அதிகாலை ஊடுருவி தாக்குதல் நடத்தினார்கள். ஆனால் அங்கு மேலும் இரண்டு தீவிரவாதிகள் இன்னும் இருக்கக்கூடும் என்று மாநில காவல்துறையினர் இன்று மாலை தெரிவித்திருந்தனர். தாக்குதல் தொடங்கி 36 மணி நேரத்துக்கு பின்னரும் அப்பகுதியில் வெடிச்சத்தங்கள் கேட்ட வண்ணம் இருப்பதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. இது தொடர்பான குறிப்பொன்றுடன் ஜெயக்குமார்.
இந்தியாவின் பஞ்சாப் மாநிலம் பதான்கோட்டில் இருக்கும் விமானப்படை தளத்தின் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ள சூழலில் தலைநகர் புதுடெல்லி உச்சக்கட்ட பாதுகாப்பு எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளது. டெல்லியின் நகரப்பகுதி முழுவதும் காவல் கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டும் பல்வேறு பகுதிகளில் புதிய சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டும் தீவிர கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தவிர சென்னை விமான நிலையம் உள்ளிட்ட நாட்டின் முக்கிய விமான நிலையங்கள் அனைத்தும் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. தீவிரவாதிகள் ஊடுருவி தாக்குதல் நடத்திய பதான்கோட் விமானப்படைத்தள பகுதியில் தொடர் துப்பாக்கி சூட்டு சத்தங்கள் கேட்ட வண்ணம் இருப்பதாகவும் அங்கு மேலும் தீவிரவாதிகள் இருக்கக்கூடும் எனவும் பஞ்சாப் மாநில காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தான் எல்லையில் உள்ள இந்த பகுதியில் நேற்று சனிக்கிழமை தீவிரவாதிகள் ஊடுருவி தாக்குதல் நடத்த துவங்கினர். இதுவரையான தகவல்களின்படி 4 தீவிரவாதிகளும் 7 இந்திய ராணுவ வீரர்களும் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், இந்த தாக்குதலில் இந்திய ராணுவ தரப்பில் நடவடிக்கைகளை மேற்கொண்ட உயர் அதிகாரியான லெப்டினன்ட் கர்னல் நிரஞ்சன் குமார் உயிரிழந்திருப்பதையும் உறுதி செய்தார். தாக்குதலுக்கு பின்னரான தேர்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போதே எதிர்பாராத விதமாக வெடித்த குண்டு ஒன்றில் சிக்கி அவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவங்களை தொடர்ந்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவசர உயர்மட்ட கூட்டம் ஒன்றை கூட்டியுள்ளார். முன்னாள் வெளியுறவுத்துறை மற்றும் தூதரக அதிகாரிகள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் இந்தியா முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த விவாதங்கள் நடைபெற்றதாக இந்திய ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்திய பிரதமர் மோடி லாகூர் சென்று பாகிஸ்தானிய பிரதமர் நவாஸ் ஷெரீஃபுடன் அமைதி பேச்சுக்களை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்ட சில தினங்களுக்குள் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.
ஜெயக்குமார் அளித்த குறிப்பது. அடுத்து சில இலங்கை குறிப்புகள். இஸ்லாமிய அரசு ஆயுதக்குழுவில் சேர்வதற்காக அண்மை காலங்களில் இலங்கையிலிருந்து சிரியாவுக்கு பலர் சென்றிருப்பதாக புலனாய்வு தகவல்களை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியிருந்தன. இவ்வாறு குறைந்தது 36 பேர் இலங்கையிலிருந்து சிரியாவுக்கு சென்றிருப்பதாக நாட்டின் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் பிபிசியிடம் இன்று உறுதிப்படுத்தியிருக்கிறார். இது தொடர்பான குறிப்பொன்றுடன் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையிலிருந்து கடந்த காலங்களில் 36 பேர் சிரியாவுக்கு சென்றுள்ளதாகவும் அவர்களில் பலர் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் IS தீவிரவாத குழுவில் இணைந்துள்ளதாகவும் பாதுகாப்புச் செயலாளர் கருணாசேன ஹெட்டி ஆராய்ச்சி பிபிசியிடம் உறுதிப்படுத்தியுள்ளார். சிரியாவுக்கு சென்ற இலங்கையர்களில் ஆண்கள், பெண்கள் என இருபாலாரும் அடங்குவதாக அவர் மேலும் தெரிவித்தார்.
எம்மிடம் இதுவரை உள்ள தகவல்களின்படி இதுவரை 36 பேர் சிரியாவுக்கு சென்றுள்ளார்கள். அவர்களில் ஆண்கள், பெண்கள், சிறார்கள், வயது வந்தவர்கள் என பல்தரப்பினர்கள் இருக்கின்றார்கள்
என்று கூறிய பாதுகாப்பு செயலாளரிடம் இவர்கள் IS அமைப்பில் இணைவதற்காகவா சிரியா சென்றுள்ளார்கள் என்று கேட்டபோது,
சிரியாவுக்கு சென்றுள்ள அனைவரும் அந்த அமைப்பில் இணைந்துள்ளார்கள் என்று கூற முடியாது, ஆனால் அவர்களில் பலர் இணைந்துள்ளார்கள் என்று எமக்கு தகவல் கிடைத்துள்ளது
என்றார் பாதுகாப்பு செயலாளர் கருணாசேன ஹெட்டி ஆராய்ச்சி. இவர்கள் எந்த காலப்பகுதியில் சிரியாவுக்கு சென்றார்கள் என்பது தொடர்பில் புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை நடத்தி வருவதாகவும் பாதுகாப்பு செயலாளர் கூறினார். இஸ்லாமிய அரசு ஆயுதக்குழுவில் சேர்வதற்காக இலங்கையிலிருந்து சிரியாவுக்கு 40 மேற்பட்டவர்கள் சென்றுள்ளதாக புலனாய்வு துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளதாக கடந்த சில வாரங்களில் இலங்கை பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகியிருந்தன. இதனிடையே இஸ்லாமிய அரசு ஆயுதக்குழுவினருக்கு ஆட்களை சேர்க்கும் இலங்கை பிரஜையொருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக இந்திய காவல்துறையை மேற்கோள் காட்டி கடந்த மாதம் செய்திகள் வெளியாகியிருந்தன. அதற்கு முன்னதாக முகமது மூஷின் சர்ஹாஸ் நிலாம் என்ற 37 வயது இலங்கையர் சிரியாவில் IS குழுவில் இருந்தபோது விமான தாக்குதலில் பலியானதாக கடந்த ஆண்டு ஜூலையில் வெளியாகியிருந்த செய்திகளில் தெரியவந்தது. குர்நாகல் மாவட்டத்தில் சர்வதேச பள்ளிக்கூடம் ஒன்றில் ஆசிரியராக கடமையாற்றி வந்த இவர் அவரது குடும்பத்துடன் 2014 ஆண்டு டிசம்பரில் துருக்கி வழியாக சிரியாவுக்கு சென்றிருந்ததாகவும் அந்த செய்தியில் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
சார்ல்ஸ் பீட்டர் அளித்த குறிப்பது. நீண்ட சர்ச்சைகளுக்கும் கடுமையான போட்டிக்கும் நடுவில் நடந்த இலங்கை கிரிக்கெட் வாரியமான ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர் திலங்க சுமதிபால தலைவராக தெரிவாகியிருக்கிறார். இத்தொடர்பான குறிப்பொன்றுடன் கொழும்பிலிருந்து செய்தியாளர் கே எஸ் சுதயகுமார்.
ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவராக திலங்க சுமதிபால தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அந்த நிறுவனத்தின் பதவிகளுக்கான தேர்தல் இன்று கொழும்பு விளையாட்டமச்சில் நடைபெற்றது. ஜயந்த தர்மதாச 102 வாக்குகளையும் கே மதிவானன் 90 வாக்குகளையும் பெற்றுக்கொண்டு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் உப தலைவர்களாக தெரிவு செய்யப்பட்டனர். உப தலைவர் பதவிக்காக போட்டியிட்ட முன்னாள் இலங்கை டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் தலைவரும் அமைச்சருமான அர்ஜுன ரணதுங்க தோல்வியடைந்தமை குறிப்பிடத்தக்கது. அர்ஜுன ரணதுங்கவுக்கு 80 வாக்குகளை மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடிந்தது. தலைவராக தெரிவு செய்யப்பட்ட திலங்க சுமதிபால 88 வாக்குகளை பெற்றுக்கொண்டார். அவருடன் அந்த பதவிக்காக போட்டியிட்ட அர்ஜுன ரணதுங்கவின் சகோதரன் நிஷாந்த ரணதுங்கவுக்கு 56 வாக்குகளை மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடிந்தது. இன்று நடைபெற்ற தேர்தல் அரசியல் தலையீடுகளின்றி மிக நியாயமான முறையில் நடைபெற்றதாக புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள இலங்கை நாடாளுமன்றத்தின் பிரதி சபாநாயகரான திலங்க சுமதிபால தெரிவித்தார்.
இத்தாம பிரஜாதந்திரவாதி நிலவரணம்.
இந்த தேர்தல் நீதியாகவும் நியாயமான முறையிலும் நடைபெற்றது. இந்த தேர்தல் மீது அரசியல் தலையீடுகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்று தெரிவித்த திலங்க சுமதிபால விசேடமாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சுயாதீனமாக செயற்பட்டதாகவும் தெரிவித்தார். ஆனால் இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாதென்று தெரிவித்தார். பிரதி தலைவர் பதவிக்காக போட்டியிட்டு தோல்வியடைந்த அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க இந்த தேர்தலின் போது விளையாட்டுத்துறை அமைச்சின் ஆணையாளரின் நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாதென்று தெரிவித்த அர்ஜுன ரணதுங்க இது சம்பந்தமாக தனது குழுவினர் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் எழுத்து மூலமாக அறிவிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். தனக்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு எந்த ஒரு மாவட்டத்திலும் வெற்றி பெற முடிந்த போதிலும் கிரிக்கெட் நிறுவனத்தின் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஒரு குழுவினர் கிரிக்கெட் கழகங்களுடன் ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் ஆதிக்கம் காரணமாகவே தனக்கு வெற்றி பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த அர்ஜுன ரணதுங்க இந்த ஆதிக்கத்தின் மூலம் இலங்கையின் கிரிக்கெட் விளையாட்டுக்கு எந்தவிதமான நலனும் ஏற்பட மாட்டாதென்றும் குற்றம் சாட்டினார். எனவே இதுகுறித்து அரசாங்கம் அவதானத்தை செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார் அர்ஜுன ரணதுங்க. விளையாட்டு அமைச்சினால் நியமிக்கப்பட்ட குழுவொன்றின் மூலமே அந்த நிறுவனம் நிர்வகிக்கப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது.
கே சுதயகுமார். இலங்கை கண்ணோட்டம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையில் வடக்கு முதலமைச்சரின் இணை தலைமையில் அண்மையில் உருவான தமிழ் மக்கள் பேரவை என்ற புதிய அமைப்பு அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தமிழ் மக்கள் பேரவையில் அங்கம் வகிப்பவரான தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கு மாற்றாக புதிய கட்சி உருவாகக்கூடும் என்று எச்சரித்திருக்கிறார். இதுபற்றி நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம் அளிக்கும் குறிப்பு இது.
தமிழ்த் தேசிய கூட்டமைப்பானது சரியான வழிமுறையில் செயற்படாவிட்டால் மாற்றுக் கட்சி ஒன்று உருவாகலாம் என கிளிநொச்சியில் இன்று நடைபெற்ற தமிழ் மக்கள் பேரவையின் செய்தியாளர் சந்திப்பின் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் கூறியிருக்கின்றார். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த நீங்கள் தமிழ் மக்கள் பேரவை நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் இந்த கருத்தை கூறியிருக்கின்றீர்களே, அது ஏன் என்று சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவரிடம் கேட்டேன்.
தமிழ் மக்கள் பேரவை என்பது ஒரு அரசியல் கட்சி அல்ல. அதை மிக தெளிவாக தமிழ் மக்கள் பேரவையினுடைய தலைவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், அதை நாங்களும் சொல்லியிருக்கின்றோம். தமிழ் மக்கள் பேரவை என்பது ஒரு இயக்கமாக, ஒரு அமைப்பாக தமிழ் மக்களினுடைய கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்காக, இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வருவதற்காக, ஒரு மக்கள் இயக்கமாக அதனை நடாத்த வேண்டும் என்பதற்காக அது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவதுபடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு கட்சி இருக்கின்றது. ஆனால் அது தொடர்பான பல்வேறுபட்ட விமர்சனங்கள் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. 4 கட்சிகள் கூட்டமைப்பில் இருந்தாலும் இது கூட்டமைப்பாக செயற்படுகிறதா என்ற கேள்வி இருக்கின்றது. தமிழ் மக்களுடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக எவ்வாறு கையாள்கிறார்கள் என்ற நம்பிக்கை இனங்கள் வருகின்றது. கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக இந்த நம்பிக்கை இனங்கள் ஏற்பட்டது. இதே போன்ற காணி விடுவிப்பு சம்பந்தமாக இந்த நம்பிக்கை இனங்கள் இருக்கின்றது. இப்பொழுது தீர்வு திட்டம் சம்பந்தமாக கூட அந்த நம்பிக்கை இனங்கள் இருக்கின்றன. புதிய ஒரு அரசியல் சாசனம் உருவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதுவுமே தெரியாமல் எல்லாமே ரகசியமாக இருக்கமாக இருந்தால் என்ன நடைபெறப்போகிறது என்பதை மக்கள் எவ்வாறு சிந்திப்பது, எவ்வாறு பார்ப்பது, அவரை எவ்வாறு நோக்குவது என்ற பல கேள்விகள் இருக்கின்றது. ஆகவேதான் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு சரியான பாதையில் செல்லவில்லையானால் சில சமயம் மாற்றுகள் தேவைப்படலாம், எதிர்காலத்தில் உருவாகலாம் என்பதை நான் சொல்லியிருந்தேன். மாற்றங்கள் தேவை என்பதை மக்கள் உணரக்கூடும். அவ்வாறு உணர்கின்ற சூழ்நிலையில் புதிய கட்சி வரலாம், புதிய கூட்டமைப்பு வரலாம், அது எவ்வாறும் அது தோன்றலாம். ஆனால் நிச்சயமாக அது தமிழ் மக்கள் பேரவை அல்ல.
சரி, இப்ப நீங்கள் கூறும் பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பை அவர்கள் என்று குறிப்பிட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒரு அங்கத்துவ கட்சியாக இருந்து கொண்டு அவர்கள் என்று குறிப்பிடுகின்றீர்களே.
நாங்கள் அங்கத்துவ கட்சி என்றதை ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் என்ன தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிறோம் என்பதையும் ஏற்றுக்கொள்கிறோம். அதே சமயம் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழரசு கட்சி என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் இந்த தமிழரசு கட்சி தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு தோரணையில் செயற்பட்டு வருகின்றார்கள். தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய ஓர் இருவர் அல்லது ஒரு சிலர் அவர்கள்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என தங்களை நிறுவிக்கொள்ள முயற்சி செய்கின்றார்கள். ஆனா உண்மையாகவே அது அப்படி அல்ல. இங்கு நான் குறிப்பிடுவது விஷயங்களை தமிழிசு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் தான் அதனை கையாளுகின்றார்கள். இன்னும் கவலைக்குரிய விடயம், தமிழிசு கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்களுக்கோ அல்லது அமைச்சர்களுக்கோ கூட என்ன விதமான தீர்வை நோக்கி போகின்றார்கள், எவ்வாறு போகின்றார்கள், எதுவுமே இல்லாமல் எல்லோருமே ஒரு இருட்டில் தான் வைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
சரி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரியான வழிமுறையில் செயற்பட வேண்டும் என்று சொல்றீங்க, அது என்ன சரியான வழிமுறை?
கூட்டமைப்பு என்று ஒன்று இருந்தால் நிச்சயமாக கூட்டமைப்பில் இருக்கக்கூடியவர்களுடன் பேசி முடிவுகள் எடுக்க வேண்டும். அது வெறுமனே பாராளுமன்ற குழு என்பதல்ல. தமிழ் தேசிய கூட்டமைப்பு கண்டால் ஒரு ஒருங்கிணைப்பு குழு இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் ஒருங்கிணைப்பு குழு என்பது ஒரு அடிக்கடி கூட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது, அது கூட்டப்பட வேண்டும். இரண்டாவது, விடயங்களை கையாள்வதென்றால் கூட்டமைப்பில் அதற்கான ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும், அந்த குழு விடயங்களை கையாள வேண்டும்
என்றார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள்.
மாணிக்கவாசகம் அளித்த குறிப்பாது, கிழக்கே சம்பூர் பிரதேசத்தில் மக்கள் மீள்குடியேறிய பகுதிகளில் இருக்கின்ற கடற்படையின் பிடியில் இருக்கின்ற பள்ளிக்கூடங்களை திறப்பதற்கு அனுமதி அளிக்கப்படும் என்று ஜனாதிபதி அண்மையில் உறுதியளித்திருந்தார். ஆனால் கடற்படையினர் அதற்கு இன்னும் அனுமதி அளிக்கவில்லை என்று கவலைகள் எழுந்திருக்கின்றன. இது தொடர்பான குறிப்பொன்றுடன் உதயகுமார்.
திருவண்ணாமலை மாவட்டம் சம்பூர் பிரதேசம் மீள்குடியேற்றத்திற்காக விடுவிக்கப்பட்டு மாதங்கள் பல கடந்துவிட்ட போதிலும் கடற்படை முகாம் பகுதியில் அமைந்துள்ள பாடசாலைகள் இதுவரை விடுவிக்கப்படாமை குறித்து கிழக்கு மாகாண தமிழ் ஆசிரியர் சங்கம் கவலை வெளியிட்டுள்ளது. கிழக்கு மாகாண தமிழ் ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் எஸ் ஜெயராஜா,
2015 ஜனவரிக்கு பிறகு மீள்குடியேற்றம் ஆரம்பமாகியது. ஜனாதிபதி அவர்களினால் அந்த குடியேற்றம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த வேளையில் சம்பூர் மகாவித்யாலயம் மற்றும் ஸ்ரீமுருகன் வித்யாலயம் கடற்படை முகாமாக விளங்கியது. கடற்படையினருடைய கட்டுப்பாட்டு கிளை வந்தது. அந்த கடற்படை முகாமை அங்கிருந்து நகர்த்துவதற்காக அந்த அங்குராப்பண கூட்டத்தில் அவர்களுக்கான காணியும் வழங்கப்பட்டது. ஆனால் அந்த நேரம் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களால கூறப்பட்டது, 2 அல்லது 3 மாதங்களில் பாடசாலைகள் மாணவர்களின் பாவனைக்கு கையளிக்கப்படும். ஆனால் உறுதியளிக்கப்பட்டவாறு இதுவரையில் கடற்படை முகாமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்ற இந்த 2 பாடசாலைகளும் கையளிக்கப்படவில்லை
என்றும் கூறிய கிழக்கு மாகாண தமிழ் ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் எஸ் ஜெயராஜா, இது தொடர்பில் மாகாண முதலமைச்சர் மற்றும் மாகாண கல்வி அமைச்சர் ஆகியோருக்கு அவசர மனுக்களையும் அனுப்பி வைத்துள்ளார்.
நாளை 2016 முதலாம் தவணைக்கான பாடசாலை ஆரம்பமாக இருக்கின்ற இந்த வேளையிலே அந்த பாடசாலைகள் இன்னும் மாணவர்களின் பயன்பாட்டுக்கு இன்னும் கையளிக்கப்படவில்லை. இந்த பாடசாலைகளை அந்த இடத்தில் இயங்குவதற்கான தடை என்ன? கடற்படையினர் தங்களுடைய முகாமை அகற்றுவதில் தாமதம் காட்டுகின்றார்களா, அல்லது கிழக்குமான கல்வி அமைச்சு இது சம்பந்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லையா?
இது தொடர்பாக கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர் எஸ் தண்டாயுதபாணி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது,
சம்பூர் மகாவித்யாலயம் அமைந்திருக்கின்ற பிரதேசமும் விரைவிலே விடுவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இலங்கை கடற்படையினர் காணியில் இருந்து அகன்று செல்லுகின்ற பொழுது இந்த காணிகள் எங்களுக்கு படிப்படியாக விடுவிக்கப்படும். சில நாட்களுக்கு முன்பதாக நான் கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநரோடும் பேசியிருந்தேன். அப்பொழுது அவரை சொன்னார், அவர்கள் தங்களுக்கு புதிய கட்டிடங்களை அமைக்க வேண்டிய தேவை இருப்பதனால் இதனை எங்களுக்கு கையளிப்பதிலே ஒரு சிறிய தாமதம் ஏற்பட்டிருப்பதாக அவர் சொல்லி இருந்தார். எவ்வாறாயினும் எங்களுக்கு சொல்லப்பட்டபடி 1-2 என்ற வரையிலே அது விடுவிக்கப்படும் என்று நான் பெரிதும் எதிர்பார்க்கின்றேன்
என்று பதிலளித்தார் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர் எஸ் தண்டாயுதபாணி.
உதயகுமார் அளித்த குறிப்பாது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக
மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடரின் 15 பகுதி தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
தமிழர்களின் வாழ்வோடு பல நூற்றாண்டு காலமாக நெருங்கி தொடர்பு பட்டிருந்த
நாகஸ்வர தவில் இசை இன்னும் எவ்வளவு காலம் தழைத்திருக்கும் எனும் கவலைகள் ஒருபுறம் இருந்தாலும் அதை அழிவிலிருந்து தடுத்து புதுப்பிப்பதற்கான முயற்சிகள் ஆங்காங்கே முன்னெடுக்கப்படுகின்றன. ஆனால் மிகப்பெரிய கேள்வி அந்த முயற்சிகள் வெற்றி பெறுமா என்பதே. ஆலயங்களை ஒட்டியே தோன்றி வளர்ந்து வந்த கலைக்கு மீண்டும் ஆலயங்கள் மற்றும் அரசிடமிருந்து ஆதரவு கிடைத்தால் மட்டுமே அந்த கலையை அழிவிலிருந்து காப்பாற்ற முடியும் என்கிறார் தொல்லியல் வல்லுநரும் இசை ஆர்வலருமான டாக்டர் சத்யமூர்த்தி.
நாதஸ்வர இசை இப்போ இருக்கிறது காரணமே கோயிலில் தான். அது இப்போ மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாதஸ்வரம் இப்போ எடுத்து பேண்ட் வந்துடுது. இப்போ ரீசெண்டாக ஒரு கார்னர் ஆஃப் தமிழ்நாடு போனபோது பார்த்தா நாதஸ்வரம் வக்கீல அவங்க சண்டை மேலே வச்சுருக்காங்க. அதனால் இந்த ஆர்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரூரல் லெவலில் போயின்ட்டுருக்குது. ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயந்தான். நாதஸ்வரங்கிறது எப்படின்னாக்கா அது வந்து உங்களோட எமோஷனை ரைஸ் பண்ணும். இப்போ சிதம்பரத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கே நடராஜா தான் தேருக்கே வருவார். வரும்போது அங்கே பாடுற நாதநாமக்கிரியை ராகத்தில் பாடும்போது நடராஜா வந்து ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்தெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ சிதம்பரத்துலேயே இப்போ ரீசெண்டாக போய் பார்த்தேன், நாதஸ்வரர் வாசித்தா கூட அதை அடக்கிற மாதிரி இந்த பஞ்சவாத்தியங்கள்லாம் கேரளாவிலேருந்து கொண்டு வந்து அழுத்துறாங்க. அதை அந்த நாதஸ்வரர் கேட்கவும் முடியல. ஸோ அதனால் வந்து இந்த கலை அழிஞ்சின்றிருக்க சொல்லலாம். பணம் கொடுத்து மட்டும் போஷிச்சுட்டு முடியாது, அதை ரசித்தும் நம்ம அதை டெவலப் பண்ணோம். அந்த ரசிப்பு தன்மை இப்போ வந்து இளைய மக்களிடம் குறையிறதுனால அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகிறது, அது வந்து அழிஞ்சின்றிருக்குன்னு சொல்லலாம். நம்ம
தமிழர்களுடைய பண்பாட்டினுடைய ஒரு முக்கிய பகுதியான இந்த மங்கள இசை அழிவை நோக்கி இருக்குன்னா அது எப்படி தான் தூக்கி நிறுத்துவது?
ரூரல் லெவலில் இன்னும் நம்ம வந்து அந்த பழங்காலத்து இசைகள் தான் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கோயில்காரங்க தான் கண்ட்ரோல் பண்ணோம். ஏன்னா கோயிலை நம்பி வளர்ந்த கதை தான், கோயிலால் வளர்ந்த கதை தான். ஏன்னா நம்ம கல்வெட்டுகள்லாம் பார்த்தா கூட நிறையா வந்து கிராண்டின் எய்டு வந்து கோயிலுக்கு கொடுத்த அளவுக்கு நாதஸ்வரில் கலைஞருக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தில் கலைஞர்கள் போட்டி வந்திருக்காங்க. கோயில் தான் அதை பாதுகாக்கணும். கோயில் பாதுகாத்தால் தான் மக்கள் வில்லேஜ் லெவலில் பாதுகாப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஸ்ட்ரிக்டாக வந்து மற்ற இசையை இப்போ வந்து பேண்ட் வருது, அது வந்து பேண்ட் பண்ணணும் கோயிலில். மயிலாப்பூர் கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 61 இதில் வந்து பேண்டு தான் டாமினேட்டிங். இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து இட் இஸ் மிஸ்டேக் ஆஃப் த டெம்பிள் அத்தாரிட்டிஸ் தான். ஹெச்ஆர்சி கம்ப்ளீட்டாக வந்து நாதஸ்வரம் தவிர இல்லாமல் மற்ற இசைக்கருவிகள் நம்ம தமிழ்நாட்டுக்கும் நம்ம தமிழர்களுக்கும் பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பேன் பண்ணினா தான் இந்த கலை வளரும். இல்லாட்டா வந்து இன்னும் வந்து சீனத்தில் தான் போகணும்னு நான் நினைக்கிறேன்.
ஆலயங்களுக்கு அப்பாற்பட்டு மாறியுள்ள சமூக சூழலில் சென்னையை மையமாக கொண்டு இயங்கும் இசை அமைப்புகளுக்கு இந்த கலையை அழிவிலிருந்து மீட்பதில் முக்கிய பங்கு உள்ளது என்கிறார் பத்திரிகையாளர் பகவதி கோலப்பன்.
ஒரு முரண்பாடாக கூட இருக்கலாம், ஆனால் நிறைய பேர் வாசிக்கிறதுக்கு இன்னைக்கு கிளம்பி இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் வாசித்தவர்களின் கச்சேரிகளை கேட்டுவிட்டு இன்று வாசிப்பவர்களை கேட்கும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் தவில் வாசிப்பிலும் சரி நாதஸ்வரம் வாசிப்பிலும் சரி சந்திப்பீர்கள். அந்த ஒரு காலம் இனிமேல் மீண்டு வருமா என்ற கேள்வி எனக்கு இருக்கிறது. ஆனால் அதை நிச்சயமாக உருவாக்க முடியும். அதை உருவாக்குவதற்கு நாம் சபாக்கள் தான் இன்னைக்கு செய்ய முடியும். ஆனால் அவர்கள் இதற்கு வேண்டிய அளவு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை.
இசை அரங்குகள் நாகஸ்வர கலைக்கு ஏன் உரிய முக்கியத்துவம் அளிக்க இயலவில்லை என்பது குறித்து சென்னை மியூசிக் அகாடமியின் தலைவர் என் முரளியின் விளக்கம்.
நாதஸ்வரம் வந்து வெளிப்புறத்துல தான் அது நல்ல ஓசை கேட்கும். நாங்க அதை எப்படி என்கரேஜ் பண்றதுன்னு தான் பாக்குறோம் தவிர அதை நாதஸ்வரத்து முக்கியத்துவம் குறைத்து அவங்க தேவையில்லை என்று சொல்வதில்லை. இன்னொன்னு என்ன சொல்லலாம்னா, நாதஸ்வர சூழ்நிலை மாறி இருக்கோம். முன்ன சபாலாம் இந்த மாதிரி ஆடிட்டோரியம் இல்லாத போது பந்தல்களில் கச்சேரி இருக்கும் போது நாதஸ்வரம் எஃபெக்ட் பெட்டரா இருந்தது. இப்ப உள்ள வந்ததுனால அது வேற மாதிரி ஆயிடுச்சு. மீதி இன்ஸ்ட்ருமெண்டோட கம்பேர் பண்ணா நாதஸ்வரத்தும் அதே மாதிரி வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம் ஒரு பக்கம். ஏன்னா சூழ்நிலையினால யாரும் வந்து நாதஸ்வரம் கொடுக்க கூடாதுன்னு அப்படி பண்ணல, அது வந்து வெளியில இருந்து உள்ள வந்ததுனால அது வேற மாதிரி மாற்றங்கள் தான் ஆயிடுச்சு. அது ஒண்ணுதான். இப்ப கூட நாதஸ்வரம் வெளியில வாசிச்சா பிரமாதமா இருக்கும்.
தமிழக அரசின் இந்து அறநிலையத்துறையின் கீழ் 1000 ஆலயங்கள் இருக்கும் சூழலில் அதில் 1/3 ஆலயத்தில் அரசு மங்கள இசை கலைஞர்களை நியமிக்க முன்வந்தால் அதுவே பெரும் ஊக்கமாக இருக்கும் என்று கருதுகிறார் சத்யமூர்த்தி.
தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1,00,000 டெம்பிள்ஸ் இருக்கு. 1,00,000 டெம்பிள்ஸ்ல வந்து ஹெச்ஆர்என்சியில ஒரு 35,000 கோயில் இருக்கு. 35,000 கோயில், ஒரு 15,000-20,000 கோயில்கள் வந்து பெரிய கோயில்களை 10 நாள் உற்சவம். அப்படி பார்த்தீங்கன்னா வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட 1,00,000 டேஸ் உற்சவத்தை பத்து நாளும் வாசிக்க வைக்க வேண்டியது இவங்களுக்கு தானே. இப்போ உற்சவத்தில் வந்து வேட்டுக்கு செலவு பண்ணுறாங்க, அதிர வேட்டுக்கு வந்து 2 லட்சம் 3 லட்சம் எக்ஸ்பென்சி தான் செலவு பண்ணுறாங்க. அந்த 2 லட்சம் 3 லட்சத்தை ஒரு கோயிலுக்கு செலவு பண்ணால் கூட ஒரு 10,000 கோயிலுக்கு செலவு பண்ணால் போருமே, எவ்வளோ லக்ஸ் க்ரோட்ஸ் வரும். அதை வச்சு இந்த கலையை வளர்க்கலாம். கலையை அழிஞ்சிடுதுன்னா தமிழ்நாட்டில் அழிஞ்சு அது அழிஞ்சது தான், அதனால சொல்ல மாட்டோம். இது முக்கியமானதுன்னா இந்த கலையை சேர்ந்தவர்கள்லாம் வந்து நிறைய ஹை பொசிஷனில் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை, ரூலிங் பார்ட்டியாகவும் இருந்திருக்காங்க. இவங்க வந்து அதை கம்யூனிட்டியாக பார்க்காம அந்த கலையை பார்த்து வளர்க்குறதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுக்கணும்னா என்ன பண்ணணுன்னாக்க, இதுதான் அந்த கோயில் இருக்கணும்னு சிம்பிளாக ஒரு ஆர்டர் போட்டாலும் போகிறோம். அதை மற்ற செலவுகளை கொண்டு இப்போ லைட்டு போடுற செலவு, மற்ற செலவுகளை கட் பண்ணிவிட்டு இந்த இளைஞர்களை தான் வைக்கணும், இதில் வரவங்கனா ஆட்டோமேட்டிக்கலி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி.
தமிழ்நாட்டில் பெரிய கோயில்களே 35,000 கோயில் இந்து அறநிலையத்துறை கீழே இருக்குன்னா, அந்த ஒரு ஒரு கோயிலுக்குமே ஒரு நாசர வித்வான், ஒரு தவில் வித்வான், முழு நேர பணியாளர்களாக போட்டால் ஒரு 30,000 குடும்பங்கள் அதன் மூலம் அந்த கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் அந்த கலைக்கு வந்து இன்னும் ஆதரவும் வளரும் இல்லையா? அதையே செய்ய மாட்டேங்கிறாங்க.
அப்படி தான் பழங்காலத்தில் போயின்னு இருந்தது. கோயில் அந்த சுரங்கிறது கோயிலுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, ஒரு வீட்டில் ஒரு வேறு ஒரு ஃபங்க்ஷன் கல்யாணம் வந்தால் கூட அவங்க தான் கூட்டுப்பாங்க. இப்போ பேட்டர்னைஸ் அசோசியேஷன் டெம்பிள்லேருந்து வராதனால அவங்க வெளியில் போயிடுறாங்க. அவங்க வெளியில் போனதுனால இப்போ வந்து வில்லேஜ்லேயும் வந்து கல்யாணத்துக்கு வந்து நாதஸ்வரம் கிடைக்க மாட்டேங்குது. அது வந்து திருப்பி அந்த கோயிலுக்குன்னு கொண்டு வந்தால் தான் இந்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும், இந்த கலையும் வாழும், மக்களும் அதை ரசிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ வயலின் வந்து நம்ம ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட் தானே, அதுக்கு வந்து இவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நாதஸ்வரத்துக்கு கொடுக்குறதில்ல. அந்த நாதஸ்வரத்தில் மட்டும் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு இசையை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க வேறு எதுவும் ரசிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நுணுக்கங்கள் உள்ள இது ஒரு நாதஸ்வரம் தான்.
இப்போதுள்ள சூழலில் மங்கள இசையை கற்க வேண்டும் எனும் ஆர்வத்துடன் வெகு சிலராவது முன்வந்தாலும் பாரம்பரிய குருகுல முறையில் கற்றுக் கொடுக்க ஆட்கள் இருக்கிறார்களா எனும் கேள்வியும் எழுகிறது. எனினும் ஷேக் சுபானி காலிஷாபி தம்பதியினர் இலவசமாகவே இதை கற்றுக் கொடுக்க தயார் என்கிறார்கள்.
நாங்கள் வந்து கூப்பிடுறோம், யாரோ வந்தால் கற்றுக்கிட்ட மாதிரி இருந்தால் வாங்கோ வந்து கற்றுக்கோங்க, எங்களுக்கு பைசா தேவையில்லை, நீங்கள் எங்களுக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாம், நல்லா கற்றுக்கிட்டு நல்லா வாச்சுங்கன்னு சொல்லுதுன்னு நாங்கள் சொல்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். எங்கள் குருநாதர் எல்லாம் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காரு எங்களுக்கு. நாங்கள் எல்லாம் இருக்கணும் ஃபீஸு, நாங்கள் ஃப்ரீயாக போய் அவர்கிட்ட கற்றுக்கிட்டோம், அவர் மனசார சொல்லி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நாங்கள் எங்கள் பொறுத்து நாங்கள் வந்து நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் நாங்கள் சொல்லி கொடுக்குறதுக்கு, யார் வந்தாலும் நாங்கள் சொல்லி கொடுத்துட்றோம்.
ஆலயங்களில் இயந்திர மணியோசை என்று ஒலிக்க ஆரம்பித்ததோ அன்றே மங்கள இசைக்கு கடைசி மணி அடிக்கப்பட்டு விட்டது என்று பலர் ஆதங்கப்படுகின்றார்கள். மிகவும் பழமையானதும் பெருமை வாய்ந்ததுமான இந்த மங்கள இசையை அழிவிலிருந்து காப்பாற்ற முடியுமா எனும் கேள்வியை இசை அறிஞரும் ஆய்வாளருமான B.M. சுந்தரம் அவர்களிடம் வைத்தேன்.
இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதனுடைய எதிர்காலம் ரொம்ப குறைவாக தான், ரொம்ப பிளீக்கா இருக்கு, சரியாவே இல்லை. அன்லஸ் அந்த நாகசுரக்காரர்கள் மீண்டும் நமக்கு பாரம்பரியமாக உள்ள அந்த இசையை நாம் வளர்க்க வேண்டும் என்று அவர்கள் உத்வேகத்தோடு வரணும். அவர்கள் மட்டும் உத்வேகத்தோடு வந்து போதனும்ல, அவர்களுக்கு ஆதரவு இருக்கணும். பேட்டர்னேஜ் இல்லைன்னா எந்த ஆர்ட்டுமே டெவலப் ஆகாது. அப்படி இருந்தால் வரும், இல்லாவிட்டால் கொஞ்சம் சிரமம்தான். இந்த ஒரு வளமான நிலைமை ஏற்படாமல் போனால் பின்னாலே அதை நாகசுரத்தையும் தவிர மியூசியம்ல தான் வைக்கணும். இப்படி ஒரு கருவி, குழற்கருவியும் ஒரு தோற்கருவியும் இருந்தன. அவை வந்து இப்போ ஆலயங்களிலும் பிற சமூக நற்காரியங்களிலும் பயன்பட்டன. இப்பொழுது அது உபயோகத்தில் இல்லை என்று அதை வைக்கக்கூடிய நிலைமைக்கு அது வந்துவிடும். அதுக்கு ரொம்ப பொறுப்பு ரசிகர்களும், அதை வளர்க்கணும், என்கரேஜ் பண்ணணும். இந்த வித்வான்களும் மீண்டும் எது இருந்தாலும் சரி, நம்ம இதை விடப்படாது. யார் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் இது ரொம்ப பெரிய கருவி, எல்லாருக்கும் கிடைச்சிடுறது இல்லை, இது நமக்கு வரணும் அப்படின்னு அவர்களும் முனைய வேண்டும். இப்படி ரெண்டும் முனைந்து வந்தால் ஓரளவு மீண்டும் நாகசுரம் தவிலுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்கும்.
ஒரு சமூகம் தனது அடிப்படை அடையாளங்களில் ஒன்றை இழக்க முடியுமா என்பதே இப்போது விடை தெரியாமல் இருக்கும் வினாவாக உள்ளது. தமிழ் சமூகத்தில் உள்ள அனைவரும் இது குறித்து ஆழமாக சிந்திக்க வேண்டியுள்ளது என்பதை இத்தொடருக்காக பயணித்து பலருடன் உரையாடிய பொழுது அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இத்தொடருக்காக தமிழக அரசின் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேச எடுத்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு இத்தொடரை முடித்துக் கொள்கிறோம்.
நேர்கள் இதுவரை கேட்டது மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடரின் 15 பகுதி. தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன்.
நேயர்களே, மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடரின் 15 பாகங்களையும் பிபிசி தமிழ் இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை எமது இணையதளமான bbctamil.com ஒரு வாரகால நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு கருத்துக்களை தெரிவிக்கலாம். வணக்கம் நேயர்களே.